கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, உலகத்துள்ள காலங்கள் நேரங்கள் ரொம்ப வேகமாக சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றது. அதற்கு தோதுவாக வாழக்கூடிய மனிதர்களும் அந்த வேகத்திற்கு தோதுவாக தன்னுடைய அன்றாட வேலைகளை எந்த அளவுக்கு செய்து முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக செய்து முடிக்க பார்க்கின்றார்கள். இன்னும் சிலர் கொஞ்ச நேரம் நிறைய வேலைகளை செய்து முடிக்க வேண்டும், குறைந்த காலம் நிறைய சம்பாதித்து முடிக்க வேண்டும், கொஞ்ச தூரம் நீண்ட பிரயாணத்தை வேகமாக செய்து முடிக்க வேண்டும் என்று மக்கள் இன்று எதிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவைகளை வேகமாக செய்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபங்கள் பிரயோஜனங்கள் பன்மடங்காக உண்டாக வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் நாம் ஈடுபடக்கூடிய வேலைகளில் கொஞ்ச வேலை சிறிய நேரம் அவைகளில் நிறைய லாபங்களை நிறைய பிரயோஜனங்களை எவ்வாறு சம்பாதிப்பதில் ஆசைப்படுகின்றோமோ விருப்பப்படுகின்றோமோ அதே மாதிரி நம்முடைய மார்க்கத்தில் ஷரியாவுல சில அமல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அமல்கள் நம்முடைய பார்வையில் சிறியதாக தெரிந்தாலும் ஷரியாவுல அதற்கு நிறைய கூலிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இது போன்ற எக்கச்சக்கமான அமல்கள் உலகத்தில் இருக்கின்றன. அது போன்ற அமல்களில் நமக்கு முன்னால வாழ்ந்த சலசு சாலிகைகள் தொழில் வியாபாரம் மற்றும் உண்டான முயற்சிகளில் போட்டி போடுவதை போன்று அமல்களிலேயும் போட்டி போடுவார்கள், உற்சாகமாக ஈடுபடுவார்கள். உயிரை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்துவிட்டால் பாப்பா உயிரை கொடுப்பதா மகன் உயிரை கொடுப்பதா, பாப்பாவுக்கும் மகனுக்கும் மத்தியில போட்டிகள் ஏற்படும். தான தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில் நீங்கள் கூடுதலா அல்லது நான் கூடுதலா அதிலேயும் போட்டி. இவ்வாறு நல்ல காரியங்களை நாம் முடித்துக் கொண்டோம் என்றால் நமக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் அவைகளிலேயும் ரொம்ப விரைந்து செல்வதாக குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான். அவர்கள் நல்ல காரியங்களில் முந்திக் கொண்டே விரைந்து கொண்டே செல்வார்கள், அவைகளில் அவர்கள் போட்டி மனப்பான்மையுடன் ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நூரிலே குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நிறைய அமல்களை நமக்கு ஈட்டி தரக்கூடிய வணக்கங்களில் மிக முக்கியமான ஒரு வணக்கம் அய்யாதத்துல் மரீத், நோயாளிகளை நோய் விசாரிப்பது, சேமலாபம் செய்வது. இது மிக முக்கியமான ஒரு அமல், மிக முக்கியமான ஒரு வணக்கம். இந்த அளவுக்கு என்றால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள், வணக்கம் மாத்திரமல்ல, இபாதத் மாத்திரமல்ல, ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை, லில் முஸ்லிமி அலல் முஸ்லிமி கம்சுன் அவ் சித்துன், ஒரு முஸ்லிமானவர் மற்ற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகள் ஐந்து என்றும் ஆறு என்றும் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதில் இந்த ஐயாதத்துல் மரீதையும் நபி அவர்கள் ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். இது விசேஷமான ஒரு சுண்ணத்தான அமல் மாத்திரமல்ல, ஒரு இஸ்லாமியன் மற்ற இஸ்லாமியனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒரு கடமை என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். எவ்வளவு விசேஷமான அமல் என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், மனஹாத மரீதன், யாராவது ஒருவர் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்கின்றார், நாதாஹு முனாதிம் மினத்தமா, வானத்திலிருந்து ஒருவர் அழைப்பு விடுக்குகின்றார் அவரை பார்த்து, அன்சிபித்த வபாபம் மம்ஷாக்க, நீங்க மனமாக ஆகிவிட்டீர்கள், உங்களுடைய நடையும் மனமாக ஆகிவிட்டது, வத்த பவ்வாச மினல் ஜன்னதி மன்சிலா, நீங்கள் நோய் விசாரிக்க சென்றதற்காக சுவர்க்கத்தில் ஒதுங்கும் இடத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று மலக்குமார்கள் அவர்களுக்கு சோபன செய்தி சொல்வதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். இன்னும் ஒரு ஹதீஸை இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லா பதிவு செய்திருக்கின்றார்கள், யாராவது ஒருவர் காலையில் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்கின்றார், மாலை வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் அவருக்காக துஆ செய்கிறார்.
எங்களுக்கு ஒரே ஒரு மலக்குடைய துஆவை பெற்றுக் கொள்வதே பெரிய விடயம். நபியவர்கள் சொன்னார்கள், காலை முதல் மாலை வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் அவருக்காக துஆ செய்து கொண்டே இருக்கிறார். மாலையில நோய் விசாரிக்க சென்றால் அடுத்த நாள் காலை வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் அவருக்கு தொடர்ந்து துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். வேறொரு ரிவாயத்தில் வருது, பைஹக்கியுடைய ரிவாயத்தில், 85,000 மலக்குமார்கள் இவர்களுக்கு இறக்கை விரிப்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார். அதனால் இந்த மிக முக்கியமான ஒரு அமல் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமலை ரொம்ப வலமையாக பேணுதலுடன் செய்து வந்திருக்கிறார்கள். தனக்கு நெருக்கமானவர்களை மாத்திரமல்ல, தமக்கு தெரிந்தவர்களை மாத்திரமல்ல, தமக்கு நெருக்கமானவர்களாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம். ஹதீஸ் ஷரீஃபில் இது தனியான ஒரு பாடம். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சந்திக்க சென்றிருக்கிறார்கள். ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையாக இருந்தவர், அவரையும் நபி அவர்கள் சந்திக்க சென்றிருக்கின்றார்கள். ஹதரத் சாதிபுன் முஆத், ஹதரத் சாதிபுன் அபி வக்கா, ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லா, இவர்கள் ஒவ்வொருவர் சம்பந்தமாக தனித்தனியான ரிவாயத்துகள் வந்திருக்கின்றன. இவர்கள் ஒவ்வொருவரையும் பல கட்டங்களில் நபி அவர்கள் சந்தித்ததாக அவர்களே அறிவிக்கிறார். இந்த அளவுக்கு அர்க்கம் ரதியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், என்னுடைய கண்ணில் கண்ணோவு வந்துச்சு, கண்வலி கண்ணோவு. அந்த கண்வலிக்காக நபி அவர்கள் வந்து என்னை நோய் விசாரித்ததை என்னால் மறக்கவே முடியாது. நபி அவர்களுக்கு தெரிந்தவர்கள் மாத்திரமல்ல, நபி அவர்களிடம் அடிக்கடி வந்து போறவர்கள் மாத்திரமல்ல, தெரியாதவர்கள், அறிமுகமே இல்லாதவர்கள், ஒரு கிராமத்தில் ஒரு காட்டரபி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் நோய்வாய்ப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நோய் விசாரிக்க செல்கின்றார்கள். பொதுவாக நோய் விசாரிக்க போனா நோயாளியை பார்த்து சொல்வது சுன்னத்து, லா பஸ தஹூரும் இன்ஷா அல்லாஹ். ஹதீஸ்ல தெளிவாக வருது, லா பஸ தஹூரும் இன்ஷா அல்லாஹ். லா பஸ், பிரச்சனை இல்ல, கவலைப்படாதீங்க. தஹூர், உங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் இந்த நோய் அழித்து விடும், கரைத்து விடும், சுத்தமாக்கி விடும், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினார். நபி அவர்கள் அந்த காட்டாபியை பார்க்கும் இதே வார்த்தையே சொன்னார்கள், லா பஸ தஹூரும் இன்ஷா அல்லாஹ். அவர் அவ்வளவு படித்தவர் இல்ல, கிராமத்தில் வாழக்கூடியவர். உடனடியா நபி அவர்களை பார்த்து சொன்னார், பல்ஹியா ஹம்மா, பல்ஹியா ஹம்மா தபூர். நீங்க நினைச்சீங்களா இது சாதாரணமான காய்ச்சல், பயங்கரமான காய்ச்சல், என்னுடைய உடம்பெல்லாம் கொதிச்சு கொண்டிருக்குது, இந்த காய்ச்சலின் மூலமாக நான் மரணித்து விடுவேன் என்று நினைக்குகின்றேன் என்று சொன்ன நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, நான் சொன்ன இந்த துஆவை நீங்க ஏற்றுக்கொள்ளல, அப்ப நீங்க எப்படி நினைக்கிறவங்களோ அப்படி ஆகட்டும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆஹ், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்தவர்கள், உறவினர்கள், பழக்கமானவர்களை மாத்திரமல்ல, தெரியாதவர்கள், எந்த விதமான முன் அறிமுகம் இல்லாதவர்களை கூட நோய் விசாரிக்க சென்றிருக்கின்றார்கள். அதனால் நாங்களும் நிறைய அரசாங்க ஹாஸ்பிட்டல்களுக்கு செல்வோம், எங்களுடைய உறவினர்களை பார்ப்பதற்கு செல்வோம். சில நேரங்களில் பக்கத்து கட்டில பெரும்பான்மை சமூகத்தார்கள் நோயாளிகள் பலர் இருப்பாங்க. செலவில ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருப்பார்கள். அவர்களை அடிக்கடி வந்து பார்ப்பதற்கு யாரும் சிட்டியில டவுன்ல உறவினர்கள் இருக்க மாட்டாங்க. நாங்க போய் ஒரே ஒரு வார்த்தை, எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன செய்யணும், நாங்க எங்களோட உறவினரை பார்ப்பதற்கு ஒரு பழம் எடுத்துக்கொண்டு போவோம், அல்லது ஏதாவது ஒரு பானத்தை எடுத்துக்கொண்டு போவோம், அதுல ஒரு போர்ஷன் இன்னும் ஒரு பார்சல் எடுத்துக்கொண்டு போறது, அவருக்கு பக்கத்தில் உள்ள கட்டில் உள்ளவரை போய் சந்தித்து விசாரித்து அவருக்கு கொடுத்து அவருடைய உள்ளம் எவ்வளவு குளிரும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதன் நோய் விசாரிப்பது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு அமல் என்றால், இது அல்லாஹ்வை நோய் விசாரிப்பதற்கு சமம். ஹதீஸ் மிக தெளிவான ஹதீஸ்ல வருது. ஒரு தடவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை பார்த்து கேட்பான், எப்பன ஆதம் குட்டு மரீதன் பலம் தஉதுனி, ஆதமுடைய மகனே, நான் நோயாளியாக இருந்தேன், நீ வந்து என்னை நோய் விசாரிக்கலையே. அந்த அடியான் கேட்பான், யாரோ அந்தரப்புள் ஆள, நீ கைப்போ அவுதுக்க, நீ உலகத்தார்களை படித்தரப்பு, உனக்கு நோய் ஏற்படவே முடியாது, உனக்கு எவ்வாறு நோய் ஏற்படும், உன்னை நான் எவ்வாறு நோய் விசாரிப்பது. அந்த நேரத்தில் அல்லாஹ் கூறுவான், நாம் இன்ன அப்தி புலானும் மரித, இந்த இடத்துல இந்த மனிதன் நோய்வாய்ப்பட்டிருந்தான், அவரை போய் நீ நோய் விசாரித்திருந்தால் அந்த இடத்துல என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய். எவ்வளவு முக்கியமான ஒரு அமல் என்றால் அல்லாஹுவை தரிசிப்பதற்கு சமம். அல்லாஹ் நோய்பட மாட்டான், அல்லாஹ்வுக்கு நோயே வராது, அவனுக்கு எந்த குறைகளும் இல்லை. ஆனால் நோய் விசாரிப்பதை அல்லாஹ் எந்த அளவுக்கு விரும்பி இருக்கிறான் என்றால், யாராவது ஒருவர் இன்னும் ஒரு நோயாளியை சந்திக்க சென்றால் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு சமம் என்று ஹதீஸ் குதுசியில வந்திருக்கின்றது. அதனால நோய் விசாரிப்பதை வணக்கமாக கருதணும், அதை ஒரு இபாதத்தாக கருதணும், முஸ்லிமின் மீது மிக முக்கியமாக கடமையாக்கப்பட்ட ஒன்றாக கருதணும். மாற்றமாக நான் நோயாக இருந்தேன், அவர் என்ன பார்த்தார் தானே, அல்லது இதற்கு பின்னால் எனக்கு நோய் வந்தா அவர் வந்து என்னை பார்ப்பார் தானே, எல்லாரும் வாராங்க அதனால நான் போகாட்டி என்ன நினைப்பாங்க, அல்லது குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பேசிக் கொள்வாங்க, இந்த சிந்தனைகள் எதுவுமே வரக்கூடாது. இது மிக முக்கியமான அமல். மலக்குமார்களுடைய துஆ, மலக்குமார்கள் எங்களுக்கு நிழல் தருகிறார்கள், அல்லாஹ்வை தரிசிப்பதற்கு சமமான ஒரு மிக முக்கியமான அமலாக கருதி இந்த நோய் விசாரிக்கக்கூடிய அமல்கள்ல நாங்க ஈடுபடணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க போனால் அவரிடம் என்ன சொல்லணும், லபாச பஹூருன் இன்ஷா அல்லாஹ், அவருடைய எங்கேயாவது ஒரு இடத்துல வலியா, அவருடைய தலையில கையில தோள்பட்டையில முதுகில எங்கேயாவது வலியாக இருந்தா நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், அந்த வலியுள்ள இடத்துல கையை வைத்து அஸ்அலுல்லாஹ் அலீம் ரப்பல் அர்ஷல் அதீம் ஐயஷ்ஃபீக, அஸ்அலுல்லாஹ் அலீம் ரப்பல் அர்ஷல் அதீம் ஐயஷ்ஃபீக, அதாவது உயர்ந்த வலுப்பமான அல்லாஹிடத்தில் நான் கேட்கின்றேன், அரிஷுக்கு சொந்தக்காரனான அல்லாஹிடத்தில் கேட்கின்றேன், அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை தருவானாக என்று வலியுள்ள இடத்தில் கையை வைத்து துவா செய்வதும் சொன்னார். மறுமுனையில் அவர்கிட்ட நீங்க துவா செய்யுங்க. நபியவர்கள் சொன்னார்கள், மன் ஆதமிக்கும் மரீதன், உங்களை யாராவது ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க போனா பமுருஹு ஐயதுஹுவலக்கும், உங்களுக்கு துவா செய்ய சொல்லுங்க, அவருடைய துவா மலக்குமார்களுடைய துவாவுக்கு சமம். மலக்குமார்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதை போன்று அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதனால் நீங்க நோயாளிகள்ட்ட போனா துவா செய்யுங்க. இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தனக்கு கீழ் உள்ளவர்கள்ட்ட சொல்லுவாங்க துவா செய்யுங்க. நபி அவர்களுக்கு துவாவுடைய தேவை இருக்கதானாக யோசிக்கணும், ஆனால் தன்னுடைய சமூகத்திற்கு படித்துக் கொடுக்கணும், காட்டிக் கொடுக்கணும் என்பதற்காக ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை நபியிடத்தில் வந்து பயணம் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உம்ராவுக்காக வேண்டி மக்கா செல்கின்றேன். என்னுடைய சின்ன சகோதரனே, என்ற அவருடைய பாப்பா தான் நபியுடைய கூட்டாளி, என்னுடைய சின்ன நண்பனே சகோதரனே, உங்களோட துஆவுல நீங்க என்ன மறந்துடாதீங்க. நபி அவர்களுக்கு துஆவுடைய தேவையே இல்ல. முந்தின பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அவ்வாறு இருந்தும் உம்ராவுக்கு போறவர்கள்ட்ட சொல்லி இருக்கிறார்கள், நோயாளிகள்ட்ட போனா துஆ செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு தன்னுடைய வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரனை கூட நோய் விசாரிக்க சென்றிருக்கிறாங்க. உலகத்தில் நாங்க அறிந்த வகையில எங்கேயுமே பெரிய ஒராள் ஒரு போஸ் அல்லது ஒரு எஜமான் அவர் இருக்கிறாரு, அவருடைய வீட்டுல வேலை செய்யற ஆணோ பெண்ணோ அவர்கள் ரெண்டு மூணு நாளைக்கு வராட்டி அதட்டி கேட்போம், ஏன் நீங்க வரல, ஏன் சொல்லல, ஏன் கூடுதலால் இவடுத்தீங்கன்னு கேட்கிறவங்க இருக்கிறாங்க. அவர் நோய்வாய்ப்பட்டதற்கு பின்னால் அவரை போய் அவருடைய வீட்டுல போய் நோய் விசாரிப்பென்பது ரொம்பவே அரிதான விஷயம். ஆஹா, அவர் இறந்துட்டா கடைசியில ஜனாதாவுக்கு நாங்க போவோம். அவர் முஸ்லீமா இருந்தா ஜனாதாவுடைய வீடு, நொன் முஸ்லீமா இருந்தா இவர் எங்கள்ட்ட வேலை செஞ்சாரு அதனால அவருடைய சவத்துக்கு போகணும், ஷாவுக்கு போகணும் என்று போறோம் நாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுல ஒரு ஏழை ஒரு யூதன் வாலிபன் வேலை செய்கிறான், அவனை நோய் விசாரிக்க போன நபி அவர்கள் நோய் விசாரித்து விட்டு கடைசியில சொன்னார்கள், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுடு, நீ கலிமா சொல்லிடு, அல்லாஹ் ரப்பாக ஏற்றுக்கொண்டு என்னை ரசூலாக நபியாக ஏற்றுக்கொள், அவனுடைய அப்பாவும் இருக்கிறாங்க. நபி அவர்கள் பயப்படல, இங்க போய் நான் அவனுக்கு தாவத் கொடுப்பதா, தீனின் பக்கம் அழைப்பதா, இஸ்லாமிய அழைப்பு பணி விடுப்பதா என்று நபி அவர்கள் பயப்படல, யோசிக்கல. கடைசியில சொல்றாங்க, நீ கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போடு. அவர் தன்னுடைய தந்தையை பார்க்குகின்றான். தந்தை கூறுகின்றார், அப்பே அபல் காத்தீம், உனக்கு விருப்பம் வேண்டா, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு, உனக்கு இஷ்டமாயிருந்தா நீ ஏற்றுக்கொண்டு சொன்னவுடன் அவர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வா அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ்னு கலிமா சொன்னவுடன் நபி அவர்களுக்கு சரியான சந்தோஷம். அந்த வீட்டிலிருந்து வெளியில வரும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கதஹு பி மினன்னார், என்னை காரணமாக வைத்து இவரை நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னவர்களா வீட்டிலிருந்து வெளியில வந்ததாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய புகாரி ஷரீஃபில் பதிவு செய்திருக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, யாராக இருக்கலாம், நம்முடைய நேர்வராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக தெரியாதவர்களாக அறிமுகம் இல்லாதவர்களாக இருக்கலாம், அவர்களையும் நோய் விசாரிப்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அதற்கு பின்னால நாங்கள் நோய் விசாரிக்க போற அந்த இடத்துல எவ்வளவு நேரம் இருக்கலாம், எவ்வளவு நேரம் தங்கலாம், ஹதீஸ்ல வருது ஐயாதத்துல் மரீதி புவாக்க நாக்கா, நோயை நோய் விசாரிப்பதற்குரிய நேரம், மிருகத்துல பால் கறக்கக்கூடிய நேரம், மிருகத்தில் எவ்வளவு நேரம் பால் கறப்பாங்க, ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் ஆக கூடின ஒரு 15 நிமிஷம், ஒரு 10-15 நிமிஷத்துல மிருகங்கள்ல பாலை கறந்து முடித்திடுவோம். அதனால அந்த நோய் விசாரிக்க கூடியவர்களிடத்துல நாங்க எவ்வளவு நேரம் இருக்கணும், பால் கறக்கிற நேரம் அவ்வளவு சீக்கிரமாக நோயை விசாரித்து விட்டு நாம் வந்துவிட வேண்டும். ஆனால் இன்று நோய் விசாரிக்க போறவர்களாக நோயாளிக்கும் பல அசௌகரியம், அந்த நோயாளியை கவனிக்கிற வீட்டார்களுக்கும் பயங்கரமான அசௌகரியங்கள் ஏற்படுகின்றது. எங்களை அறியாம இந்த போறவங்க நினைக்கிறாங்க, எப்படி அவ்வளவு சீக்கிரமா வாரது, அங்க போனவர்கள் அவருடைய நோயை விசாரித்து விட்டு அவர் கணக்கில் மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேச்சு கொண்டிருக்கிறார். அதுல மாத்திரமல்ல, நோயை பத்தி மட்டுமல்ல, சில நேரங்கள்ல தமாஷாக விளையாட்டாக கூட ஜோக் அடித்து பேசிட்டு கொண்டிருப்பார்கள். நோயாளியுடைய வீடு கவலையான வீடு, அங்க ஜோக் அடிக்கிற நேரம் அல்ல, விளையாட்டுக்கு பேச இடங்கள் அல்ல. அவசரமாக போனோமா, நோயை விசாரித்தோமா, அவருக்காக துவா செய்தோமா, துவா செய்ய சொன்னோமா, அந்த இடத்திலிருந்து நாங்கள் அவசரமாக வெளியாகி விட வேண்டும். சில இடங்கள்ல நாங்க பார்க்கலாம், ஈக்கிற வீட்டில் உள்ள சின்ன புள்ளைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போறது, அந்த குழந்தைகள் போன வீட்டார்களுக்கு எவ்வளவு சிரமம், வீட்டில் உள்ள சாமான்களை உடைப்பாங்க, பொருட்களை அங்கிட்டிங்க தெரிஞ்சு வீசுவாங்க, அந்த குழந்தைகள் சத்தம் போடுவாங்க, ஓடுவாங்க, ஆடுவாங்க, சில வீட்டை வீட்டை கூட சில நேரங்களில் அசுத்தமாக்கி விடுவாங்க. அதனால நோய் விசாரிக்க போறவங்க யாரு, குழந்தைகள் எடுத்துக்கொண்டு அல்ல, சிலவேளை தூரத்திலிருந்து வருவார்கள், வாகனம் ஒரு வேணுண்டு வருது, அதனால சும்மா போற வேன் 10 பேரும் ஏறி கொண்டு வார, வேன் சும்மா தான் வருது. ஆனா அந்த நோயாளியுடைய வீட்டில் உள்ளவர்கள் சும்மா இருக்கல, அவங்களுக்கு வேலை வட்டிகள் இருக்குது, ஏற்றுக்கொண்டு வந்தோமா, குழந்தைகள் மற்றவர்கள் எல்லாத்தையும் மேல வைத்து விட்டு யாரு முக்கியமானவர்கள், யாரு நோயாளியை நோய் விசாரிக்கணுமோ அவர்களை மாத்திரம் அழைத்து கொண்டு போறது. சில நேரங்கள்ல நோயுடைய அந்த வீட்டை ரொம்ப கிளீனா சுத்தமா வைத்திருப்பாங்க. ஒரு சில நம்முடைய சகோதர சகோதரிகள் அவங்க வார ஷூ காலோட உள்ள போறது, செருப்பு காலோட வீட்டுள்ளுக்கு அப்படி அவர்களுடைய பெட்ரூம் வரைக்கும் போறது. சிலவே இந்த வீட்டுல குழந்தைகள் இல்லாட்டி எல்லா இடத்திலும் அவங்க சொல்லுவாங்க, சுத்தமாக்கி வச்சிருப்பாங்க. ஆனா போறவர்களை யோசிக்கணும், இந்த வீட்டுடைய நிலைமை எப்படி வச்சிருக்கிறாங்க. அதனால அதையும் நாங்க அனுசரிச்சு கொண்டு அதையும் ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டு தான் நாங்க உள்ளே செல்லும். அதே போல ஒருபடி மேல் ஏறி இன்றைக்கு நோயாளி இருக்கிறாரே, நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஆதா மின்கும் மரீதன் ஃபல் யுனப்பித் லஹு ஃபீ அஜலிஹி, நோயாளியை நீங்க நோய் விசாரிச்சீங்கன்னா அவருக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுங்க, இல்ல பயப்படாதீங்க, சீக்கிரமாக சோகமாகும், உங்களுக்கு நல்லதாக ஆகிவிடும், இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. இதனால அவருடைய விதியில எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. உங்களுடைய இந்த வார்த்தையை கொண்டு அவர் ஆனந்தம் அடைவார், சந்தோஷம் அடைவார். ஆனா அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், நம்முடைய ஒரு சிலர் அவருக்கு நோய் சின்னது, ஆனா இவர் போய் பேசுற பேச்சாலே அவருடைய நோய் கூடிடும். அவருக்கு இந்த நோயா வந்திருக்குது. இந்த நோய் வந்தவர்கள் இதுவரைக்கும் யாருமே மிஞ்சியது இல்லை, ரொம்ப காலம் வாழ்ந்ததே இல்லை, ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட உலகத்தில் இருந்ததே இல்லை. அதுல சில பெண்மணிகள் தான் சொல்லுவாங்க, அவர்களுக்கு அப்படி வந்தது, இவர்களுக்கு இப்படி வந்தது, ரெண்டு மாசத்துல மூத்தாகி மரணித்து விட்டார்கள் என்றெல்லாம் அந்த நோயாளியை அதாவது பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடாது. இரண்டாவது, நோயாளியுடைய உள்ளத்தை புண்படுத்துற விதத்திலையும் நாங்க நடந்து கொள்ளக்கூடாது, எங்களோட பேச்சுகள் அமையக்கூடாது. சின்ன ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், அவருடைய கையில அல்லது காலில் ஒரு விரல எடுத்திருப்பாங்க, ஆனா வெளியில பேசுறது தெரியுமா, அவங்களுக்கு ஒரு காலை எடுத்தாச்சு, எடுத்தது விரலத்தான். ஆனா சொல்லுவாங்க அவருடைய ஒரு காலை எடுத்தாச்சு, அவருடைய ஒரு கையை எடுத்தாச்சு, அவருடைய மண்டோட்ட கலட்டியாச்சு. பேசுறதுக்கு பேச்சு நல்லா தான் நீக்கும், ஆனா இத கேட்கும் போது அவங்களோட உள்ளம் எவ்வளவு புண்படும். மண்ட ஓட்ட கலட்டியாச்சாம், கையை எடுத்தாச்சாம், காலை எடுத்தாச்சாம், அவருக்கு ரெண்டு கிட்னியே இல்ல, ரெண்டு கிட்னியும் எடுத்தாச்சு வெளியில. இந்த மாதிரியான நிறைய வார்த்தைகளை நம்முடைய சில சகோதரர்கள் பேசுவதை சொல்லுவதை அடிக்கடி நாம் காதால கேட்போம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இதற்கு மாற்றமாக ஆறுதல் தரக்கூடிய ஒன்றும் பயப்படாதீங்க. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இலகுவாக்கி தருவான், அல்லாஹ் லேசாக்கி தருவான், உங்களோட அமல்கள் அல்லாஹ் வீணாக்க மாட்டான், உங்களோட சதக்காக்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்ற இது போன்ற வார்த்தைகளை தான் நாங்கள் அவர்களுக்கு சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இன்று நாங்க பார்க்கலாம் நோயாளியை நோய் விசாரிக்க போனவர்களுக்கு அந்த நோயாளியுடைய வீட்டில் எப்படியோ ஏதாவது வாரவர்களுக்கு குடிக்க கொடுக்கணும், அவர்களுக்கு ஏதாவது பருக கொடுக்கணும், சில பேர் அவர்களுக்கு ஏதாவது உண்ண கொடுக்கணும். நோயாளிக்கு மருந்து செய்வதை விட வார விருந்தாளிகளுக்கு செலவழிப்பதற்கு இன்னும் ஒரு எக்கச்சக்கமான செலவு. செல்வந்தர்கள் வேணும்டா பரவாயில்லை, அவங்களுக்கு இருக்கிறாங்க செய்யறாங்க, ஆனா கஷ்டப்பட்டவர்கள் நடுத்தரவாதிகள் யோசிக்கிறாங்க நாங்க செய்யாக்கு என்ன நினைப்பாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நோயாளி வாரவர்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது அருந்துவதற்கு குடிப்பதற்கு உண்ணுவதற்கு கொடுக்கணும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. எந்த அளவுக்குண்டா சில ஜனாதா வீட்டுல சரியாவோட மிக தெளிவா சொல்லப்பட்டிருந்தது, ஜனாதாவுடைய வீட்டுல சமைக்கவே கூடாது. அந்த ஜனாதா வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வீட்டார்கள் தான் சில நாட்களுக்கு, மூணு நாட்களுக்கு அல்லது அதே விட சில கூடுதலான நாட்களுக்கு சமைக்கணும். ஏன் அவர்கள் கவலையில் இருக்கிறாங்க, அவர்கள் வருத்தத்தில் ஆக்கிரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு எப்படி மாறிக்கொண்டு போகுதுன்னா, சில ஜனாதா வீட்டுல உணவு பரிமாறுறது கல்யாண வீட்டுல பரிமாறுற மாதிரி, உடனடியா ஓர்டர் சாப்பாடு கொடுக்கிறது, சமைக்கிறாங்களே அவங்களுக்கு ஓர்டர் கொடுத்தாச்சு. வாரவர்கள் எல்லாம் தூரத்திலிருந்து வாரவர்கள் அல்ல, ஒரு சிலர் தூரத்திலிருந்து வருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எங்கட நாட்டுல எல்லா இடங்களிலும் ஹோட்டல்கள், கடைகள், ரெஸ்டோரண்ட் இருக்குது, வாரவர்களும் விளங்கிக் கொள்ளணும். நாங்க குறை சொல்ல இல்லாத, எங்களுக்கு கொண்டும் தரல, குடிக்க தரல, சாப்பிட தரல, இது கல்யாண வீடோ திருமண வீடோ அல்ல, இது நோயாளியுடைய வீடு, இது மையத்து வீடு, இது ஜனாசாவுடைய வீடு. மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுகின்றது, இப்பொழுது நாங்க பார்க்கலாம் நிறைய வீடுகள்ல, ஜனாசா வீடுகள்ல, அங்க ஒரு காலத்துல கல்கண்டு ஈச்சப்பழம் கொடுத்தாங்க, இப்ப அது இன்னும் கொஞ்சம் மேல போய் அதை விட கூடுதலான பண்டங்கள் அங்கே, அதாவது மெஷின், காபி மெஷின் போட்டுடுறாங்க, அதாவது டீ மெஷின் போட்டுடுறாங்க. வாரவர்களுக்கு எல்லாத்துக்கும் டீ பங்குட்டுறது, வாரவர்கள் எல்லாத்துக்கும் காபி பங்குட்டுறது, சாப்பாடு நேரமானா கல்யாண திருமண வீட்டுல மாதிரி அங்க விளம்பல்கள் நடக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவைகளை நாங்க முற்றாக தவித்துக் கொள்ளுவோம். இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்ல. போறவர்களும் நினைக்கணும், போறவர்கள் நாங்க எல்லாம் வேணாம்னு சொன்னா காலப்போக்கில் அவர்கள் கொடுக்க மாட்டாங்க. ஏன், நாங்க சாப்பிடாம குடிக்காம போறது இல்ல, தூரத்திலிருந்து வாராங்க, பக்கத்துல எந்த ஹோட்டலும் இல்ல, ரெஸ்டோரண்டும் இல்ல, வாங்கி உண்ணுவதற்குரிய ஏற்பாடும் இல்ல. அவர்கள் அந்த தூரத்திலிருந்து வந்தவர்களுக்கு ரகசியமாக அவர்களை எங்கேயாவது வேறொரு இடத்துல வச்சு தாராளம் கொடுக்கலாம். நாம் எதை சொல்ல வரோம்னா, திருமண வீட்டுல மாதிரி இதை பகிரங்கப்படுத்தி இங்கிட்டால சவன், அங்கிட்டால விளம்பரது, மரபையை தூக்கி கொண்டு ஓடுறது, பங்குடுறது. அப்ப ஜனாதா வீட்டுக்கும் திருமண வீட்டுக்கும் மத்தியில வித்தியாசமே இல்லாமல் போய்விடும்.
மேலான பெரியார்களே, அன்புக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால எங்க மார்க்கத்துல ஜனாதாவுடைய வீட்டுல சொல்லப்படுது, வாரவர்களுக்கு எதுவும் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை, அந்த வீட்டில் சமைப்பது கூட கூடாதுண்டா, வாரவர்களுக்கு நாங்க எப்படி கொடுக்கிறது? அதனால் இதிலிருந்து நாங்க தவிந்து கொள்ளணும். அதேவிட முக்கியம், நாங்க ஆரம்பத்துல சொன்னோமே, அவசரமாக அங்க போனோம்ண்டா கொஞ்ச நேரம் அவர்கிட்ட நோயை விசாரித்து விட்டு அவசரமாக வெளிக்கிளம்பி விட வேண்டும். எந்த அளவுக்கு என்றா விருந்து வீட்டுக்கு போனாலே மிச்ச நேரம் இருக்காதீங்க. குர்ஆன்ல சூரா குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து சஹாபாக்களை வலீமாவுக்கு அழைத்தாங்க. வலீமாவுக்கு வந்த சஹாபாக்கள் சாப்பிட்டு விட்டு அங்கேயே அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப வஹீ வருது, ஃபைதா தஇன்தும் ஃபைதா தஇன்தும் ஃபன்தஷிரு வலா முஸ்தனிஸீன லஹதீஸ். சாப்பிட்டு விட்டீங்கண்டா ஃபன்தஷிரு, அவசரமாக போயிடுங்க, இடத்தை காலி பண்ணிடுங்க. வலா முஸ்தனிஸீன லஹதீஸ், இந்த பேச்சுகள்ல ஈடுபட்டுடாதீங்க, சும்மா அந்த இந்த பேச்சுகளை பேசிக்கொண்டு இருக்காதீங்க. இன்ன தாலிக்கும் கான யுஃதின் நபி, நீங்க இப்படி ரொம்ப நேரம் அங்க பேசிக் கொண்டிருக்கிறது உங்களோட நபிக்கு ரொம்ப நோவினையை சங்கடத்தை கொடுக்குது. அவர்கள் உங்கள்கிட்ட சொல்ல வைக்கப்படுகிறார், போங்காண்டு யாராவது சொல்லுவாங்களா? உண்மையை சொல்வதற்கு அல்லாஹ் ஒருபோதும் வைக்கப்பட மாட்டான். அதனால நீங்க போனீங்களா, நோய் விசாரித்தீங்களா, அவசரமாக அந்த இடத்திலிருந்து கிளம்பி விடுங்க, வெளியாக்கி விடுங்க. அதோட நோய் விசாரிப்பதற்கு நேரமும் இருக்குது. அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல நாங்க பார்க்கலாம் மார்னிங் அவர், அதே மாதிரி பகல், அதே மாதிரி ஈவினிங். சில பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லே நாங்க பார்க்கலாம், அங்கேயும் டைம் போட்டு இருப்பாங்க. அதெல்லாம் யாரும் தவறாக நினைக்க வேணாம். எங்கட நொன் முஸ்லீமை விட எங்கட இஸ்லாமிய சில சகோதர சகோதரிகள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட்டத்தோட குடும்பத்தோட போறது, எல்லாத்தையும் அழைச்சு கொண்டு போறது. சில நேரம் 10 பேர் 15 பேர் புள்ள குட்டி என்ன இங்க சீக்கொண்டும் இல்ல, இரவு 10 மணி போவாங்க, 9 மணி போவாங்க. மீதான பெரியார்களே சகோதரர்களே, நோயாளிக்கு மருந்து கொடுக்கிற வேலை இருக்குது, நோயாளிக்கு உணவு கொடுக்கிற வேலை இருக்குது, நோயாளியை கவனிப்பவர்களுடைய சுய தேவைகள் இருக்குது. அதனால குர்ஆன் அல்லாஹ் என்ன கூறுகின்றான், நீங்க வலிமா விருந்துக்கு போனால் கூட அவசரமாக கிளம்பிடுங்கண்டா, நோயாளியை சந்திக்க போனா ரொம்ப நேரம் அங்க இருக்கேயுமா. சில ஹாஸ்பிட்டல்ல அல்லது சில வீடுகள்ல போட் போட்டு இருப்பாங்க, அவர்களுக்கு சில வேலை வந்தவர்களுக்கு தெரியாது. இப்ப போர்ட பார்த்துட்டு திரும்பி போவோம், மனசில்ல பாருங்களேன், நான் இவருடைய வீட்டுடைய வாசல் வரைக்கும் போனேன், என்ன திருப்பி அனுப்பிட்டாங்க, திருப்பி போங்காண்ட நாங்க சொல்லல. குர்ஆன் கூறுகிறது, சூரா 100 எடுத்து பாருங்க, உங்களோட வீடு அல்லாத மற்ற வீடுகளுக்கு நீங்க போனா முதல்ல அனுமதி கேளுங்க, அதற்கு பின்னால சலாம் சொல்லுங்க. அந்த வீட்டுக்குள்ளே விருந்தாளிகளுடைய வீடுகளுக்குள்ளே செல்லக்கூடிய ஒழுக்கங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்க, அந்த வீட்டுல சொல்லிட்டாங்க திரும்பி போங்கன்னா, இது நோயாளிக்கு சொல்லல, பொதுவான வீடு பொதுவான வீட்டுல உங்களுக்கு சொல்லப்படுது, பிளீஸ் இப்ப சந்திக்கல திருப்பி போங்க, நீங்க திரும்பி விடுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப தூய்மையான நல்ல விஷயம். சாதாரணமாக ஒரு ஆளை சந்திக்க போய் நாங்க அப்பாயின்மென்ட் கேட்காம அனுமதி கேட்காம திடீர்னு போய் அவர் சந்திக்க முடியாது, நீங்க திரும்பி விடுங்கள் என்று சொன்னா அல்லாஹ்வை கூறுகின்றான், திரும்பி விடுங்கள் சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் பொதுவான ஒரு டிசிஷன் கூறுகின்றார் என்றால் நோயாளியுடைய விடயத்தில் இது 100 பொருந்தும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால் ஐயாதத்துல் மரீத் அது மிக முக்கியமான ஒரு வணக்கம், மிக முக்கியமான ஐபாதத். அதை நாங்கள் ஐபாதத்தாக கருதணும், வணக்கமாக கருதணும், அதற்கு நேர காலத்தை நாங்கள் ஒதுக்கணும். ஆனால் ஒதுக்குவதுடன் நம்முடைய பழக்க வழக்கங்களுடைய அடிப்படையில் இல்லை, மார்க்கத்தில் சொல்லக்கூடிய ஒழுக்க விழுமியங்கள், இஸ்லாமிய நாகரீகங்கள், இஸ்லாத்தில் சொல்லப்படக்கூடிய அழகான முறைகளை
ஃபாலோ பண்ணி பின்பற்றி நாங்கள் அவைகளை செய்தோம் என்றா நன்மைகளும் கிடைக்கும், அந்த நோயாளிகளுடைய உள்ளங்களும் குளிரும். அதற்கு மாற்றமாக அவருடைய உள்ளமும் புண்படும். சில நேர்கள் நன்மைக்கு பகரமாக சில கட்டங்களில் பாவங்களை சுமந்து கொள்ள வேண்டிய நேரம் ஏற்படும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் இது போன்ற பல வணக்கங்கள் குறைந்த காலத்தில் குறைந்த நேரத்தில் நிறைய அமல்களை நிறைய நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய வணக்கங்களில் நோய் விசாரிப்பதும் மிக முக்கியமான ஒரு வணக்கம், மிக முக்கியமான ஒரு இபாதத், அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லப்பட்ட ஒழுக்கங்களை பேணி செய்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். ஆகவே இல்லாமல் அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பானாக, குற்ற குறைகளை பொருள்வானாக, நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, விசேஷமாக நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக, அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக, இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா இன மத மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையும் சகோதரத்துவத்தையும் சகவாழ்வையும் ஏற்படுத்தி வைப்பாயாக, இந்த நாட்டின் நீதமான நேர்மையான உண்மையான ஆட்சியாளர்களை தந்திருவாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாகி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் தோசை சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன், ரஹ்மத்துக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
குல் லில் கௌனி வ குல். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் மூலமாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமி.